என்னோட கருத்து என்னன்னா, மூவர்ண தேசிய கொடி பத்தி இன்னைக்கு நான் பேச போறேன். நம்மளோட நாட்டு தேசிய கொடி ஒரே நாள் உருவாக்கப்பட்டது இல்ல, அது பலரோட உழைப்பாலும் போராட்டத்தாலும் இன்னைக்கு நாள்ல நம்ம வணங்குற மூவர்ண கொடியா உருவெடுத்தது. ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரம் பெறதுக்காக நடத்தப்பட்ட போராட்டங்களை நிலைப்படுத்தவும் இந்தியர்களோட அடையாளத்துக்காகவும் கொடியை உருவாக்குனாங்க. மகாத்மா காந்தி, நேதாஜி, அன்னி பெசன்ட், பைத்தி காமா ஆகியோர்ல முயற்சியால பல சின்னங்களை கொண்ட பல கொடிகள் உருவாகுது. இறுதியா இன்றைக்கு இருக்கிற தேசிய கொடி பிங்களி ரங்கையா வடிவமைத்தது. இந்த கொடி 1947 வருஷம் July 22 தேதி முறப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவோட எழுச்சியையும் விடுதலையும் குறிக்கிற வகையில இந்திய தேசிய கொடி முதல 1947 ஏற்றப்பட்டது. காவி தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. வெள்ளை அமைதி, உண்மை, தூய்மை. பச்சை வந்து செம்மை, நம்பிக்கை, வீர தீரத்தை குறிக்குது. அசோக சக்கரம் நீதியை குறிக்குது. மகாத்மா காந்தி இந்திய சுதந்திர போராட்டத்தப்ப தேசிய கொடியில பல மாற்றங்களை கொண்டு வந்தாரு. 1931 வருஷம் காந்தியால் உருவாக்கப்பட்ட கொடி இன்றைய தேசிய கொடியோடு ஒத்துப்போச்சு. இதுவே காலகட்டத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பல சுதந்திர போராட்டங்களில் பயன்படுத்தப்பட்டது. காந்தி உருவாக்கிய கொடியில ராட்டை இடம்பெற்று இருந்துச்சு. காந்திக்கு முன்னாடியே சுதந்திர போராட்ட குழுவினர் பல்வேறு கொடிகளை பயன்படுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுபடுத்தி அனைவரும் ஏற்றுக்கொள்ள செய்யற வகையில் 1947 வருஷம் உருவானதுதான் இப்ப இருக்கிற தேசிய கொடி. ராஜேந்திர பிரசாத்தை தலைவராகவும், அப்துல் கலாம், ஆசாத் பணிக்கர் தலைவராகவும், சரோஜினி நாயுடு, ராஜகோபாலாச்சாரி, முன்ஷி அம்பேத்கர் அவங்க எல்லாம் உறுப்பினராகவும் கொண்ட குழு தேசிய கொடியை உருவாக்கவும் அமைப்பாக இருந்துச்சு. அவங்க பிங்களி வெங்கையா உருவாக்கின மூவர்ணமும் அசோக சக்கரமும் இருக்கிற கொடியை தேசிய கொடியா ஏத்துக்கிட்டு அதை அறிவிச்சாங்க. கைத்தறியில மட்டும் இல்லாம கொடி தயாரிக்கப்பட வேண்டும், எவ்வளவு நீளம் அகலம் இருக்கலாம், எப்போதெல்லாம் கொடி ஏத்தலாம், யார் கொடி ஏத்தணும், எந்த கொடியை அவமதிப்பு அப்படின்னு விதிமுறைகளும் வகுக்கப்பட்டன. சுதந்திர இந்திய கனவு நனவாகிற நிலையில செங்கோட்டையில் ஏற்றுக்கிறதுக்கான முதல் தேசிய கொடி அக்காலத்துல கைத்தறியில புகழ்பெற்று விளங்கிய குடிதாத்தம் நகர்ல தயாரிக்க முடிவு பண்ணாங்க. அதை அடுத்து மத்திய அரசுக்கு செயலாளர் ஒருவர் அந்த நகருக்கு வந்தாரு. குடியாத்தத்துல 1932 வருஷத்துல இருந்தே தொடர்ந்து 10 ஆண்டுகள் நகராட்சி தலைவராக இருந்தவர் ஆர் வெங்கடாச்சல செட்டியார். இவர் மூலமா பிங்கல் வெங்கையா வடிவமைச்சு தேசிய கொடியை கைத்தறியில தயாரிக்கிற பணி நடந்துச்சு. 12 அடி அகலம், 18 அடி நீளத்துல மொத்தம் 3 கொடிகள் கம்பீரமா உருவாக்கப்பட்டது. அந்த தேசிய கொடிகள் ஒண்ணுதான் 1947 வருஷம் 15 தேதி டெல்லி செங்கோட்டையிலே ஏற்றப்பட்டுச்சு. நம்ம இந்தியர்கள் என்ற அடையாளமே நம்மளோட தேசிய கொடி தான். தேசிய கொடியை காப்பது நம்மளோட மானத்தை காப்பது மாதிரி தேசிய கொடியோட பெருமையை உணர்ந்து அதை போற்றி மரியாதை செய்வோம். எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி பேச போறேன். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய, மேதை, சமூக மேம்பாட்டிற்காக உழைத்தவர் போன்ற பல பெருமைகளை வச்சிருக்கவர் தான் டாக்டர் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்டவர்களோட உரிமைக்காக போராடி அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாகும். மத்திய பிரதேசத்துல இருக்கிற அம்பவாதே அப்படின்ற ஊர்ல 1891 வருஷம் April 14 அம்பேத்கர் பிறந்தாரு. இவரோட பெற்றோர் ராம்ஜி மாலோஜி சக்பால், பீமாபாய் இவங்கதான் இவரோட அம்மா அப்பா. இவரோட அப்பா ராணுவ பள்ளியில ஆசிரியரா வேலை பார்த்தாரு. பீமா ராவ் சக்பால் அம்பவாதேவ என்பது அம்பேத்கரோட இயற்பெயர். பாபா சாஹேப், பாபா மீ பீமா போன்ற பெயரும் அம்பேத்கருக்கு இருக்கு. அம்பேத்கர் தன்னோட தொடக்க கல்விய சதாரால இருக்கிற தொடக்க பள்ளியில படிச்சாரு. மும்பைக்கு இவரோட குடும்பம் குடிபெயர்ந்ததுனால அங்க இருக்கிற எல் பின்சன் உயர்நிலை பள்ளியில கல்வியை தொடர்ந்தாரு. குடும்பத்துல வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாம மெட்ரிக் பள்ளியில தேர்ச்சி பெற்று கல்லூரியில சேர்ந்து படிச்சாரு. கல்வியில சிறந்து விளங்கிய அம்பேத்கர் இளங்கலை பட்டமும் வாங்கினாரு. குடும்ப சூழ்நிலையால கொஞ்ச நேரம் பரோடா மன்னரோட அரண்மனையில படைத்தலைவரா வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்துல பொருளாதாரம், அரசியல் தத்துவம், சட்டம் போன்ற பாடத்தெல்லாம் கத்துக்கிட்டாரு. உயர்கல்வி படிக்க ஆர்வம் வந்து 1913 வருஷம் அமெரிக்காவுக்கு போனாரு. அம்பேத்கர் பண்டைய இந்தியாவோட வாணிகம்ன்ற தலைப்புல ஆய்வு செய்து முதுகலை பட்டம் பெற்றாரு. இந்தியாவில் சாதிகள்ன்ற தலைப்புல கட்டுரையும் எழுதினாரு. அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட இந்திய தேசிய பங்கு விகிதம், ஒரு வரலாற்று பகுப்பாய்வு என்ற ஆய்வு கட்டுரையை எழுதி வெளியிட்டாரு. இதுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வாங்கினாரு. அதுக்கப்புறமே டாக்டர் அம்பேத்கர்னு கூப்பிடப்பட்டாரு. அம்பேத்கர் பிரிட்டிஷ் இந்தியால அரசு நிலைய பரவலாக்குதல் என்ற ஆய்வுரைக்கு 1921 வருஷம் அறிவியல் பட்டம் பெற்றாரு. இதை தொடர்ந்து ரூபாயின் பிரச்சனைன்ற ஆய்வுரைக்கு TSLE பட்டத்தையும் வாங்கினாரு. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டத்தில் அம்பேத்கர் தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கிட்டாரு. அதுல சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்டவங்க கையில் அதிகாரம் கிடைக்கணும்னு போராடினாரு. 1930 வருஷம் லண்டன்ல நடைபெற்ற வட்டமேச்சு மாநாட்டுல கலந்துகிட்டு, என் மக்களுக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அதுக்காக போராடுவேன், அதே சமயத்துல சுயராஜ்ய கொள்கையை முழு மனதோட ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. கல்வி பெரு, ஒன்றி திரள், போராடு அப்படின்னு முழங்கி சாதியை எதிர்த்தும் தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்தும் போராடினாரு அம்பேத்கர். சமூக சீர்திருத்தத்திற்காக தன்னோட வாழ்வை அர்ப்பணித்தவர் டாக்டர் அம்பேத்கர். இந்திய விடுதலைக்கு அப்புறம் நாட்டோட முதலாவது சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தோட தலைமை சிற்பியாகவும் செயல்பட்டாரு. இந்து சட்ட தொகுப்பு மசோதாவிற்கு பாராளுமன்றத்தில் சட்டமாக ஆதரவு கிடைக்காததுனால தன்னோட சட்ட அமைச்சர் பதவியை திறந்துட்டாரு. இவர் தொழில்முறை பொருளாதார அறிஞராக பணியாற்றி பொருளாதாரம் குறித்து மூன்று துறை சார் புத்தகங்களை எழுதினாரு. எழுத்தாளர், ஆசிரியர், புரட்சியாளர், சமூக தொண்டர் பல துறையில பணியை பயணித்த அம்பேத்கர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு 1956 வருஷம் December 6 காலமானார். அம்பேத்கருக்கு பாரத ரத்ன விருது 1990 இவரோட மறைவுக்கு அப்புறம் வழங்கப்பட்டது. கட்டி, போராடு, கொஞ்சு திரள் என்று தராசு மந்திரத்தை இந்த உலக மக்களுக்கு தந்த சட்டமேதையை அடிச்சுவிட்டை பின்பற்றி வாழ்வோம். கல்வின்ற தலைப்புல பேச போறேன். மற்ற உயிரினங்களை விட மனிதனை உயர்த்துறது ஆறாம் வழியாக அறிவாகிய பகுத்தறிவு. அந்த அறிவு வளர்றதுக்கு துணை புரியுறது கல்வி. அதை கல்வியை பெறுறது அறிவு, இளமையில பெறுறது இனிமை பயக்கும். கல்வி என்றால் தோண்டி என்பது பொருள். மனிதன் தன் மனதில் படித்து கிடைக்கும் அறியாமையை தோண்டி நல்ல பண்பையும் அறிவையும் வளர்க்க உதவுவதே கல்வியாகும். இதுதான் பெற்றுள்ள அறிவை பேணி வளர்க்க கற்றலை மேற்கொள்ள வேண்டும். இதுவே மனிதனாக பிறந்தவனுக்கு அழகாகும். கற்பதற்கு உரியவற்றை கட்டி அறிவை வளர்த்துக் கொண்டவனே உண்மையில் மனிதனாவான். கல்வியின் சிறப்பை திருவள்ளுவர் போல் சிறப்பாகக்குரியவர் வேறு எவரும் இல்லை. கல்லாதவன் விலங்குகளுக்கு சமமானவன். கற்பவனுக்கு இருப்பது மட்டுமே கண்கள், மற்றவனுக்கு இருப்பவை புண்கள். கற்றவனுக்கு செல்லும் இடமெங்கும் சிறப்பு உண்டாகும். கற்றவனை அரசும் என்று பேசும் அவனின் வழி செயல்படும். அரசு உயர்குடி பிறப்பும் கல்வியின் முன் சமமாகாது. கல்வியை பெறாதவன் உயர்குடியில் பிறந்தவனாக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்தவனாகவே கருதப்படுவான். ஒருவன் கற்ற கல்வி அவனுக்கு ஊஞ்சுகோள் போல உதவும். அழிவை தடுக்கும் அரணாகவும் கல்வி கற்று சிறந்தவனாக இருப்பேன் எங்கும் போற்றப்படுவான். கல்வி ஏழு பிறவிகளுக்கும் இன்பம் தரும். உயிரின் ஒப்பச்ச துணையாக இருக்கும். இப்படி கல்வியின் உயர்வை அழகான குரலில் வடிவித்துள்ளார் வள்ளுவர். சீர்மிகு கல்வியை இளமையில் கற்பது மிக சிறப்பை தரும். இளமையில் கற்பதுதான் பச்சை மரத்தில் அடிக்கும் வாணியை போல மனதில் பற்றி கல்லில் வடிவமைக்கப்பட்ட எழுத்தல் நிலத்தில் இருக்கும். இளமை வலிமை உடையது. அத்துடன் அறிவும் சேர்ந்தால் அதற்கு நமக்கு சமமாக எதுவும் இருக்க முடியாது. பண்டைய காலத்தில் உச்சல் உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் கல்வி பெற்றனர். இன்றும் கூட பொருள்படுத்துவரே உயர்கல்விக்குரியவர் என்று உண்மை. பொழுது தவறாமல் கல்வி கூடும் சொல்வது நன்றி. ஆசானை வழங்கி அவர் சொல்வெளி கற்று வருவது பெரும்பலம் தரும். அவனை செலவின்றி கற்க வேண்டும் அதுவே சிறப்பு. கற்றதை மறக்காம மனதில் நிற்கும்போது கற்பது என்பது பயன் மிக்கதாகும். பருவத்தே பயிர்த்தை என்பது கல்வி கற்றலுக்கும் பொருந்தும். இதற்கு பொருள் கல்வியை இளமை பருவத்தில் கற்க வேண்டும் என்பதே. கற்பதற்கு உரியவற்றை தேடி கற்க வேண்டும் என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்றார் ஔவையார். அதாவது கணித முதலில் அறிவியலையும் எழுத்து என்பதால் இலக்கியம் இலக்கணம் காவியம் பற்பல கல்வியையும் கற்க வேண்டும் என்பதும் அவை வாழும் மனிதனுக்கும் கண் போன்றவே என்பது கருத்து. வாழ்வை வளப்படுத்தும் சமுதாய ஒப்புறவு ஓங்கவும் பண்பாடு சிறக்கவும் கல்வி வலுவூக்க வேண்டும். இதையே கல்வி கற்பதுடன் பச்ச கல்வி உணர்த்தும் நெறியின் வெளிநடத்தே நற்பயன் தருவதாகும். அத்துடன் இளையோரை காத்தலும் முதியோர கௌசலும் பெற்றோரை வழங்குதலும் முட்டாசோல் கேட்டதும் கல்வி கற்றலின் பயன்களாக அமைதல் வேண்டும். படித்துவிட்டால் எல்லாம் நாம் எனக்கு தெரியும் என்று தற்போது உரிமையுடன் இருக்கக்கூடாது. கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு என்று பொன்மொழியை மனதில் வைத்து செயல்பட வேண்டும். கற்ற கல்வியின் வழி நின்று வைவம் வாழ நாம் வாழ்தல் வேண்டும். எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுவதும் வலுவூட்டதும் இளமையில் கற்பதே ஆகும். அப்படி கற்க தொடங்கும் போது கற்பவசையும் கசடக்கற்று கற்றவர்களை நின்று நம் வாழ்வை நல்வாழியல் அமைத்துக் கொள்வோமாக. நன்றி.